குறிப்பாக இந்த திறனாய்வாளர் என்ற ஒரு வகையை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திலே, உதாரணமாக சுப்புடுவை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த இசை உலகத்தோடு நின்று விடுவார். அப்படி பொதுவாக தமிழ் உலகத்துக்கு தான் நான் மீண்டும் வருகின்றேன், ஒரு எல்லைக்குள் நின்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் இந்த எல்லை கடந்து இலக்கியமோ சினிமாவோ அல்லது இசை நடனக்கலை என்று பரந்துபட்டு உங்களுடைய அந்த எல்லையை வியாபித்து கொண்டதற்கு ஒரு அடிப்படையாக அமைந்தது என்ன?
நல்ல கேள்வி பிரபா. உண்மையில நான் இதை பற்றி சிந்திக்கவில்லை, நீங்கள் தான் சிந்திக்க வச்சிருக்கிறீர்கள். என்னென்றால், இந்த ஆங்கில பத்திரிகைகள், இலங்கையை பற்றி தான் பேசுறேன், அல்லது ஹிந்து பத்திரிகை போன்ற இதுவே விசேஷ அனுபவங்கள் வார வாரம் இந்த இலக்கியங்கள் தொடர்பாக போடுவார்கள். அதில் இலங்கை பத்திரிகைகளிலும் இந்த சிங்கள இலக்கியங்கள், கலைகள், அதில் பற்றி நிறைய கட்டுரைகள் வரும். சில பட்டியெழுத்தாளர்கள், அதாவது பல்கலைக்கழக மட்டத்தினரே பட்டியெழுத்தாளராக தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த வார வாரம் எழுதி வந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது நமது நாட்டு விஷயங்களை பற்றியும் எழுதலாமே என்று எனக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டது. ஆனால் அப்படி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு நான் யோசிக்கவில்லை. இருந்த போதும் எனக்கு ஒரு அசட்டு துணிவில் இந்த டெய்லி நியூஸ் பத்திரிகையில் இதை எழுவதுகள்ல, நீங்க எழுவதுல பிறந்துட்டீர்களோ தெரியல,
மத்தியிலே பிறந்தேன்.
அப்ப எழுவதுகளில் மோதிண்டி சில்வா என்ற ஒரு எனக்கு பிடித்த ஒரு எழுத்த ஜேர்னலிஸ்டும் ஒரு இலக்கிய திறனாய்வாளரும், அவர் டெய்லி நியூஸ் பத்திரிகை ஆசிரியராக வந்த பொழுது நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நீங்கள் சிங்களம் தொடர்பான இலக்கியங்களை தான் போடுறீர்கள், தமிழிலும் இலக்கியம் இருக்குது, இலங்கையில் உடன் நிகழ்கால இலக்கியம் இருப்பது, அதை பற்றி நீங்கள் ஏன் கவனம் செலுத்துறீர்கள் என்று ஒரு கடிதம் போட்டேன். ஆனால் அவர் அதை படிச்சுட்டு என்னை அவருடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி என்னோட பேசும் பொழுது சொன்னார், நீர் அப்படி செய்யக்கூடும், நீர் அதில் பற்றி எழுத முடியுமோ என்று நான் துணிந்தோம் என்று சொல்லிவிட்டேன். அதுபிறகு கணேசலிங்கன் எழுதிய முதல் 5 நாவல்கள் பற்றிய எனது சில திறனாய்வு குறிப்புகளை அனுப்பி வைத்தேன். அடுத்த வாரமே அந்த கட்டுரை வந்தது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு உற்சாகம் பிறந்தது. அது தவிர கைலாசபதி அவர்கள், நான் சொன்னேன், அவரும் என்னை ஊக்குவித்தார் என்று. அப்ப அவர் ஒரு சீரீஸ், ஒரு வரிசையாக ஒரு கட்டுரை தொடரை எழுத சொன்னார். காவலூர் ராசதுரை என்று
கேள்விப்பட்டிருக்கிறார்.
அவர், அதாவது அந்த நாட்களில் வரதராசன் தான் மிகவும் பலரும் வாசிக்கக்கூடிய ஒரு நாவல் ஆசிரியர். அவர் ஒரு பேராசிரியர், நல்ல எழுத்தாளர், சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் எழுத்து. அவர் நாவல் ஆசிரியர் வரிசையில் வரதராசனாரின் இடம் என்ற ஒரு சீரீஸ் தொடங்கி வச்சார் காவலூர் ராசதுரை. அப்ப அதை தொடர்ந்து என்ன எழுத சொன்னார், எனக்கு பிடித்த வரதராசனாரின் நாவல் ஒன்றை நான் திறனாய்வு செய்தேன். நான் அறிந்த அல்லது படித்த அல்லது அனுபவம் பெற்ற திறனாய்வு அளவுகோல்களை கொண்டு அது அந்த நெஞ்சில் ஒரு முள் என்ற அவருடைய நாவல் பற்றியது. அதன் பிறகு ஓரளவு கவனத்தை இந்த எமது கொஞ்சம் நுண்ணிய உணர்வுடைய எழுத்தாளர்கள் அல்லது திறனாய்வாளர்கள் விமர்சகர்கள் கவனத்தை பெற்றேன். அதன் பின்னர் நாவல் ஆசிரியர் வரிசையில் சொன்னேன், எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் நாவல் ஆசிரியர் என்று தொடரில் தொடங்கினார் கைலாசபதி. அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நமக்கு பிடித்த பிற நாட்டு எழுத்தாளர்களை பற்றி எழுதினார்கள். என்னையும், நான் அப்பொழுது மாணாக்கனாக இருந்தபடியால் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எனக்கு பிடிக்கும். நான் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் டேலர் டூ சிட்டிஸ் என்ற நாவலை பற்றி எழுதினேன். இப்படி படிப்படியாக எழுதிக்கொண்டு வரும் பொழுது இந்த எழுத்து என்ற சஞ்சயம் என்ற பற்றி நான் குறிப்பிட்டேன். தமிழ்நாட்டில இருந்து சிசு செல்லப்பா எழுதி எடிட் பண்ணது, அவர் புது கவிதைக்கு ஊக்கம் கொடுத்தார். அவர் ஒரு மணிக்கொடி கால எழுத்தாளர். அந்த எழுத்து பத்திரிகைக்கும் சில கட்டுரைகளை அனுப்பி வைத்தேன், அதையும் பிரசுரமாகியது. அந்த நாட்களில் வெங்கட் சுவாமிநாதன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், கர்ணா சுப்பிரமணியம், மற்ற இலங்கையில் இருந்து தர்ம சிவராமு எல்லோரும் எழுதினோம். அப்ப ஓரளவுக்கு இந்த நீங்க கூறியது போல இந்த விமர்சனம் என்ற இதுக்கு விமர்சனம் அல்லது திறனாய்வு என்ற துறையோட என்னையும் சேர்த்து கொண்டார்கள், என்னையும் அந்த அந்த லிஸ்டில சேர்த்து கொண்டார்கள். நீங்கள் கூறிய இன்னொரு கூற்று இந்த பரவலாக எழுதுறது என்று, அதே காரணம் என்று ஆங்கில பத்திரிகைகளில் எழுந்து பத்தி எழுத்தாளர்கள் அங்குள்ள நாடகம், அந்த நாட்களில் நாடகம் நல்ல வளர்ச்சி பெற்றிருந்தது சிங்கள நாடகம். அதில் பற்றி மியூசிக் இசையை பற்றி கவிதையை பற்றி இல்லாமல் நானும் அதை பற்றி எழுத தொடங்கிறேன். இனி சினிமா தொடர்பாகவும் நான் இந்த வானொலியில் அந்த நாட்களில் ஒவ்வொரு வாரமும் திரைப்பட விமர்சனம் செய்தேன். நானும் இன்னொரு வாரம் முரளிதரன் அவர் இறந்து விட்டார், ரெண்டு பேரும் செய்தோம். அதிலும் கூட இந்த எந்த அளவுகளில் பயன்படுத்தி செய்ததனால் ஓரளவு பிரபல்யம் பெற்றது. அதன் பின்னர் சினிமாவிலும் அக்கறை கொண்டு அந்த சினிமா தொடர்பாக ஒரு பயிற்சி வகுப்பு பூனே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் பல பயின்றேன். அதன் மூலம் சில எனக்கு தெரிந்த திரைப்பட விமர்சன அளவுகோல் எல்லாம் தவிடுபடியாகி புதிய முறையில இந்த திரைப்படங்களை பார்க்கும் ஒரு அனுபவம் கிடைத்தது. அதன் பின்னர் தொடர்ந்து நீங்கள் தகவலுக்காக கூறுவதா இருந்தால் இரண்டு நூல்கள் தமிழில் எழுதியிருக்கிறேன். ஒன்று அசையும் படிமங்கள், அது 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 ஆக்சுவலி அந்த கிராமர சினிமா, அதாவது சினிமா என்றால் அதனுடைய நுட்பங்களை பற்றி அதை எப்படி ரசிக்கிறது என்பது பற்றி எல்லாம் எழுதியிருந்தேன். அப்ப அந்த புஸ்தகம் ஓரளவுக்கு கொஞ்சம் விற்பனை ஆகியது. ரெண்டாவது எடிஷனும் போட்டேன். ஆனால் ரெண்டாவது பதிப்பு கொஞ்சம் காலதாமதமாகத்தான் அழிந்தது. ஆனால் தமிழ்நாட்டிலேயோ விழுப்புர நாடுகளிலேயோ அது இருக்கவோ தெரியவில்லை. மற்ற புத்தகம் நான் திரைப்பட விழாக்களுக்கு அடிக்கடி போவேன். அப்போ இந்தியாவில் பார்த்த திரைப்பட விழாக்களில் நான் பார்த்த நல்ல படங்கள் பற்றிய சில திறனாய்வு குறிப்புகள் கொண்ட ஒரு தொகுப்பு, அதை சினிமா சினிமா ஓர் உலக வளம் என்று அதுவும் ஒரு அச்சில் வெளிவந்த ஒரு நூல். இரண்டு நூல்களும் அது அதை பற்றியது. மற்றது இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அனுமதித்தால் இன்னொன்று சொல்ல
விரும்புகிறேன்.
அதாவது திறனாய்வு என்றால் என்ன என்ற ஒரு நூலும் எழுதியிருக்கிறேன். அதில் பல விஷயங்கள் இந்த திறனாய்வு பற்றிய கேள்விக்குரிய விஷயங்களுக்கு என்னுடைய பதிலாக அமைந்துள்ளது. அது பலரும் பாராட்டி இருக்கிறார்கள். அது மணிமகள பிரசுரமாக வெளிவந்திருக்கிறது. அந்த மணிமகள பிரசுரத்துக்கு நான் என்னுடைய புத்தகங்களை வெளியிட அனுமதி கொடுத்ததற்கு காரணம் இந்த வெளிநாடுகளில் இருக்கும் நம்முடைய தமிழர்களுக்கு அது விற்பனையாகும் அல்லது செர்க்குலேஷன், அதாவது விநியோகிக்கப்படும் என்ற எண்ணத்தினால். அதனால் சில நாடுகளில் படித்திருக்கிறார்கள் போல இருக்கு, சில நாடுகளில் அது கிடைக்கவில்லை போல இருக்கு. உதாரணமாக இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு சகோதரி சுவிட்சர்லாந்துல இருந்து என்னுடைய அந்த இன்னொரு புத்தகத்தை படித்ததாக எழுதியிருந்தார் இந்த ஃபேஸ்புக்கில். எனக்கு வலு சந்தோஷமா இருந்தது. என்ன பத்தியா சொல்றதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க.
இல்ல இல்ல இல்ல, இது உங்களுக்கான நேரம். எனவே நிச்சயமாக உங்களுடைய மனம் விட்டு பேசுகின்ற அந்த தகவல்கள் தான் நமக்கும் தேவை. இந்த வேளையிலே, அதாவது அன்றும் சரி இன்றும் சரி, ஈழத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கின்ற ஒரு இனப்பிரச்சனை என்கின்ற ஒரு பாரிய ஒரு சிக்கலினால் ஒரு இடைவெளி, தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கான இடைவெளி. இந்த இடைவெளியின் மூலம் இன்னும் இழந்தது சொல்ல போனால் இரண்டு பக்கமும் எழுந்த செழுமையான இலக்கியங்களும் சரி கலைநுட்பங்களும் சரி இரண்டு பக்கங்களிலுமே பரிமாறப்படாத ஒரு இடைவெளியாக இருப்பது போல தோன்றுகிறது. அதை பற்றி சொல்லுங்களேன்.
அதற்கு காரணம் இந்த இருவர்களுடைய மொழிகளும் பரவலாக பலருக்கு தெரியவில்லை. இப்ப சிங்களத்தில் எழுதப்படுவதை சிங்கள மொழியில் படித்து அறிகிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. தமிழ் எழுத்துக்களை தமிழ் மொழி மூலம் படிக்கும் வாய்ப்பு சிங்களத்தில். அதனால்தான் நான் அந்த தமிழ் விஷயங்களை ஓரளவுக்கு ஆகுதல் ஆங்கில மொழி மூலமாகுதல் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த ஆங்கிலத்தில் தான் அதிகமாக எழுதுகிறேன். இப்பொழுதும் நான் மூன்று நாலு பத்திகள் டெய்லி நியூஸ் பத்திரிகைகளிலும் மற்ற நேஷன் லக்பீமி நியூஸ் போன்ற பத்திரிகைகளிலும் எழுதி வருகின்றேன். புதன்கிழமைகளில் ஆர்ட்ஸ் கோப்பர், நீங்கள் இந்த இன்டர்நெட் அந்த வெப்பில் பார்க்கலாம். டெய்லி நியூஸ் .lk என்று போட்டால் அங்கே ஃபேஸ்புக்கு இந்த ஃபீச்சர்ஸ் என்று போட்டால் அங்கே ஆர்ட்ஸ் கோப் என்ற ஒரு பகுதி வரும். அதில் என்னுடைய காலம்ஸ் வரும். ஆனால் அதை எல்லாரும் படிக்கிறார்களோ தெரியாது. ஆனால் சிங்கள மக்கள் படித்து தமது அபிப்பிராயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ எனவே தற்காலிகமாக ஆங்கில மொழி மூலம் இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு என்னாலான உதவியை செய்து வருகிறேன். பரஸ்பரம் புரிந்து கொண்டால் இந்த இடைவெளி குறையும் என்று நான் நினைக்கின்றேன்.
கண்டிப்பாக. ரசிகமணி செந்திநாதன் மற்றும் பேராசிரியர் கைலாசபதி, சிவத்தம்பி என்று செழுமையான விமர்சகர்கள் திறனாய்வாளர்கள் இருந்தார்கள். இப்பொழுது இன்றைய அடுத்த தலைமுறையிலே ஒரு துவக்க நிலை இருப்பது போல ஒரு உணர்வு, அதை பற்றி சொல்ல
அப்படி சொல்ல முடியாது பிரபா. ஏனென்றால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து பேராதன பல்கலைக்கழகத்திலிருந்தும் சிலர் உண்மையாக ஆய்வு முறைப்படி ஆய்வாளர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆய்வு வேறு, ஆய்வறிவு ரீதி வேறு, ஆராய்ச்சி வேறு, திறனாய்வு வேறு, பத்தியெழுத்து வேறு, விமர்சனம் வேறு என்றெல்லாம் வித்தியாசப்படுத்தித்தான் நாம் பார்க்க வேண்டும். அதையில்தான் அந்த நூல், என்னுடைய அந்த திருநாய் என்றால் என்ன என்ற நூலில் விளக்கப்படுத்தி இருக்கிறேன். இனி எழுதுபவர்களும் வெவ்வேறு கோணங்களில் இப்ப பாருங்கோ, ஆக்கு இலக்கியகாரரும் சிலர் திறனாய்வாளராக இருக்கிறார்கள். சிலர் ஆக்கு இலக்கியம் படைக்காமலே திறனாய்வாளர்களாக இருக்கிறார்கள். சிலர் ஆக்கு இலக்கியம் அணுகும் முறையில் வித்தியாசமாக ஒரு ஆக்க ரீதியாக திறனாய்வு செய்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படி பலர் இருக்கின்றனர். எனவே இந்த புதிய இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் என்றால் சில பெயர்கள் இந்த நிறைய வாசிக்கிறார்கள். இப்ப பல்கலைக்கழக மட்ட எழுத்தாளர் சாதாரண வாசகர் வாசிப்பதில்லை. இப்பொழுது நான் குறிப்பிடும்படியாக அதுக்கு ஓரளவுக்கு இந்த மல்டி டிசிப்ளினரி அறிவு வேணும், அதாவது பல்நெறி சார்ந்த அறிவு இந்த திருநாய்வு துறையில் உண்மையாக செழுமையாக வளர்றதுக்கு. அந்த விதத்துல இந்த சபா ஜெயராசா என்று ஒரு பேராசிரியர், சந்திரசேகரம், அவர் இலக்கியத்தில் அதிகம் அல்லாவிட்டாலும் அவரும் கூட, அவர் ரெண்டு பேரும் இப்பொழுது கைலாசபதி சிவத்தம்பி காலத்துக்கு பின்னர் வந்த ஒரு விதமான ஓரளவு மார்க்சியம் சார்ந்த திறனாய்வாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களை விட கானா சண்முகலிங்கம் வந்து ஒருத்தர், ஆனால் அவர்கள் எல்லாம் என்னை போன்று பத்தி எழுத்து பத்தியாக பரவலாக எழுதுவதில்லை. அதனால் நான் என்னுடைய எழுத்துக்கள் பலருக்கு தெரிய வருகிறது. என்னுடைய நோக்கமே சாதாரண மக்களுக்கு எழுத வேண்டும் என்று. என்னுடைய எழுத்து நடையும் வரதராசன் போன்று சின்ன சின்ன வசனங்கள். இன்னொரு தவறு என்னென்றால் விரிவாக அடிக்குறிப்புகளும் மேற்கோள்களும் காட்டினால் அதுதான் ஆழம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நமது இலக்கியங்கள் சங்ககால இலக்கியமோ திருக்குறளோ எல்லாம் குறுக தரித்த சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். இந்த சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்றால் அது என்ன மேலோட்டமா இருக்கிறாங்க குறுக. ஆனால் அதுக்குள்ள விஷயம் இருக்கு என்பதை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்.
நிச்சயமாக, அதாவது நீங்கள் உங்களுடைய எழுத்துக்கள் நிறையவே நான் படித்திருக்கின்றேன். டெய்லி நியூஸ் மற்றும் பத்திரிகைகளிலே வந்த, குறிப்பாக நமது பத்திரிகைகளிலே கூட, இன்றும் வீரகேசரியிலே கூட அவ்வப்போது உங்களுடைய ஆக்கங்கள் வரும், தவறாமல் படிப்பதுண்டு. அதிலே நான் நீங்கள் சொன்னதையே நான் மீண்டும் வழிமொழிய வேண்டும். பரவலான வாசக வட்டத்திற்கு சென்று சேரக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் எழுதி வருபவர். அதாவது பலரை நீங்கள் முன்மொழிந்தாலும் கூட ஒரு அகாடமிக் லெவலிலே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லையிலே நின்று கொண்டு பார்க்கும் பொழுது அது எல்லா மட்டத்திற்கும் சென்று சேர முடியாத ஒரு வாய்ப்பும் வந்து விடுகின்றது இல்லை. அது ஒரு ஆபத்து என்று நான் நினைக்கின்றேன். குறிப்பாக அது அந்த ஒரு எல்லையை கடந்து பரவலான ஒரு வாசக வட்டத்திற்கு சென்று சேர முடியாமலும் விடும் இல்லையா. அதாவது இந்த திறனாய்வு என்பதை வாசகூலம் அப்படி எடுத்துக்கொள்கின்றது.
திறனாய்வு, நல்ல வாசகர்கள், நல்ல வாசகர்களும் நல்ல எழுத்தாளர்களும் என்று சொல்லப்பட்டவர்கள், நல்ல என்றால் ஒரு இந்தியிருக்க மாசுக்குள்ள அவர்கள் விரும்புகிறார்கள் என்று நினைக்கின்றேன். என்னடா திறனாய்வு ஒரு உண்மையில ஒரு உதவி தானே செய்யுது. இப்ப நான் எழுதினா என்னுடைய எழுத்திலே குறைபாடு எனக்கு தெரிய மாட்டாது. இன்னொருவர் மூன்றாவது நிலையில் இருந்து பார்க்கும் பொழுதுதான் அதை ஆக்கபூர்வமான பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி எங்கள் இந்த இலங்கையில ஆக்க எழுத்தாளர்களுக்கும் திறனாய்வாளர்களுக்கும் இடையே அவ்வளவு அந்த வித்தியாசமான உறவு இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் உண்டு. தமிழ்நாட்டிலும் இந்த பேஸ்புக்கிலும் ஆளையால் தாக்கி எழுதும் பொழுது அது அவர்கள் நோக்கத்தை விட்டு என்னென்னவோ எழுதுவதை கவனிக்க முடிகிறது.
அது ஒரு தனிநபர் தாக்குதலாகவே மாறும்.
தனிநபர் தாக்குதல், இந்த தனிநபர் இந்த தாக்குதலும் அண்மை அதாவது 60-70 இந்த வெங்கட் சாமிநாதன் தர்ம சீராமும் ஆளியால் கேவலமா பேசிய எழுதினது அதுதான் மரபந்தை நினைத்து அதுதான் கண்டனம். இன்னொன்று சார், இந்த கிரிட்டிசிசம் என்ற வார்த்தை இவர்களுக்கு அந்த இலக்கிய ரீதியாக புரிந்துவில்லை இல்லை பலர். அவர்கள் என்ன டிக்ஷனரி அகராதியில கிரிட்டிசிசம் என்றா கண்டிக்கிறது. அப்ப கண்டிக்கிறது தான் திறனாய்வு. ஆனால் திறனாய்வு நல்லதையும் சொல்லி கூடாதையும் சொல்ல வேண்டும், அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் அமைய வேண்டும். அப்படி மோசமான எழுத்து இருந்தால் அதை நாம் திறனாய்வுக்கு உட்படுத்தும் பொழுது நான் அதை பகிரங்கமாக எழுதுவதில்லை. நான் அதே தனிப்பட்ட அந்த அன்பரை அழைத்து என்னுடைய அபிப்பிராயங்களை கூறுவேன், அவரை ஏற்றுக்கொள்ளுவார் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவார். ஆனால் பலர் அதை அதை ஏற்றுக்கொண்டு ஓரளவுக்கு நமக்கு நன்றி செலுத்தி இருப்பதும் உண்டு.
கண்டிப்பாக இப்படி இந்த உலகத்தை தவிர்த்து பொதுவாக இந்த படைப்புகள் என்று சொல்லும் பொழுது தமிழ் மீண்டும் தமிழ் எழுத்துலகத்துக்கு வருகின்றேன், தமிழ் படைப்புகள் குறிப்பாக சிறுகதைகள் நாவல்கள் போன்றவை நம்மவர்களினாலேயே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும் பொழுது அவற்றினுடைய சாரம் நிறமிழந்து போவது போன்ற ஒரு பிரமை ஏற்படுகிறது. அதை நீங்கள்
அவதானித்திருக்கின்றீர்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டம் நடந்தது இலங்கையில், இலங்கையில் மெல்பர்னில். அதில் பீயிங் அலைவ் என்ற ஒரு நூல், அந்த நூலில் இருவர் மொழிபெயர்த்திருக்கின்றனும் சிலர் நிலையா இருக்குது. இன்னொன்று, இந்த மொழிபெயர்ப்பு என்றது ஒரு லேசான விஷயம் இல்லை, உங்களுக்கு தெரியும் தானே. இது மொழி பாண்டித்யம், அது பாண்டித்யம் என்ற மொழி வளம் மாத்திரமல்ல அந்த சமூக எந்தெந்த மொழி சமூகத்தில் அம்சங்களையும் அறிந்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தமிழில் கொண்டு வர்றது கஷ்டம். இப்ப இன்னொன்று, இங்கிலீஷ்ல தமிழ் இதில் கொண்டு வரும் பொழுது சில விஷயங்களை இங்கிலீஷ்ல சொல்ல முடியாது இருக்குது. உதாரணமாக இப்ப எங்களுக்கு அந்த குளிர் மேல்நாடுகள் இருக்கிற அந்த பனி இதுகள் எங்களுக்கு பரிச்சயம் இல்லை. அவன் இங்கிலீஷ்ல ஒருவன் அந்த மாதிரி எழுதினால் அதை தமிழ்ல கொண்டு வர்றது கஷ்டம். எங்களுக்கு 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 பணி என்றால் அது வேற மாதிரி அர்த்தத்தில். அதே மாதிரி சில தமிழ்ல கொண்ட வாய்மொழி பேச்சுக்கள் அல்லது இந்த எங்கட சாதாரணமா பேசுற தமிழ்ல இங்கிலீஷ்ல கொண்டு வர்றது கஷ்டம். அப்ப அது டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கஷ்டம். ஆனா மொழிபெயர்ப்பும் அது மூன்று வகைப்படும் என்று சொல்கிறார்கள். ஒன்று சொல்லுக்கு சொல்லு, மற்றது அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த அதில் முக்கியமான விஷயங்களை தொகுத்து வடிவாக எழுதுவது. மூன்றாவது டிரான்ஸ்கிரியேஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த மூலத்தை வைத்து கொண்டு அதை பிசகாமல் அதை உள்வாங்கி கொண்டு வேறு அவருடைய மூல எழுத்து போன்று இல்லாமல் இந்த மொழிபெயர்ப்பவர் ஒரு கிரியேட் பண்ணி அவரே ஒரு ஆக்கப்பூர்வமாக எழுதி படைப்பது. இதுக்கு உதாரணமாக இந்த டிரான்ஸ்கிரியேஷனுக்கு கம்பராமாயணன் எழுதிய கம்பருக்கு கூறுகிறார்கள். வால்மீகி சமஸ்கிருத இதை வைத்து கொண்டு அவர் தமிழ் சூழலில் தமிழ் மாதிரியே எழுதி விட்டார். அதனால அவருக்கு காவிய அந்தஸ்து கிடைக்கிறது, ஒரு இலக்கிய அந்தஸ்து கிடைக்கிறது. அப்படியும் எழுதலாம். ஆனால் எங்களுடைய ஆங்கிலம் தெரிந்த மொழிபெயர்ப்பாளர்கள் குறைவாக இருக்குது. முன்னர் ரேஜிய கனகரத்ன சிவநாயகம் இந்த சரடி ரிவ்யூ நடத்தியவர், அவர்கள் ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் சில கதைகளை மொழிபெயர்த்தார்கள். இப்பொழுது பிற நாடுகளில் இருக்கிறவர்களும் எழுது மொழிபெயர்க்கிறார்கள். இவர் கனகநாயகம் போன்றவர்கள். நானும் சில மொழிபெயர்ப்பு சில தமிழ் ஈழத்து தமிழ் சிறுகதையில மொழிபெயர்த்திருக்கிறேன். அவை அநேகமாக 3-4 தொகுப்புகளில் வந்திருக்கிறது, அதாவது பொது தொகுப்பு. ஒன்று பேர் லங்க் அண்ட் மொசைக், மற்றது பிரிட்ஜிங் கனெக்ஷன்ஸ் என்று சென்ற தொகுப்பு. அதில் இலங்கை எழுத்தாளர்கள் சிலருடைய கதைகளை மொழிபெயர்க்கும்படி என்னை கேட்டுக்கொண்டார்கள், நானும் மொழிபெயர்த்திருக்கின்றேன். இது பலருக்கு பரவலாக தெரியவில்லை.
நிறைவாக இந்த எழுத்து ஊடகம் தவிர்ந்து வானொலி, தொலைக்காட்சி இப்படியான ஊடகங்களிலும் உங்களுடைய பங்களிப்பு அமைந்திருக்கின்றது. அப்படியான மாறுபட்ட ஊடகங்களிலே உங்களுடைய பங்களிப்பை வழங்கும் பொழுது அதனுடைய அந்த அடிப்படை என்பது எவ்வளவு தூரம் மாறுபடுகின்றது? அதாவது இந்த நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற அந்த ஸ்கிரிப்ட் அல்லது அதனுடைய அந்த படைப்பினுடைய அந்த ஆழம் என்பது எவ்வளவு தூரம் மாறுபட்டு அமைகின்றது?
நீங்களும் ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஒலிபரப்பாளராக இருப்பதால் உங்களுக்கு தெரியும். நான் கூறிய தேவையில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊடகம். வானொலிக்கு பத்திரிகைகள் எழுதுவது மாதிரி எழுத முடியாது. அங்கு சொற்கள் தான், சொற்கள் மைக்ரோஃபோன் ஒலிவாஞ்சிக்கு முன்னால் செல்லும் பொழுது அது தெளிவாக உச்சரிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவை சிறு வசனங்களாக இருந்தால் தான் அதை கேட்பவருக்கு புரியும். நீண்ட வசனங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் எழுதினால் புரியாது. இனி இன்னொன்று, தொலைக்காட்சியில் அங்கு அது விஷுவல் மீடியம் என்றபடியால் அங்கும் அந்த பாடி லாங்குவேஜ் எப்பொழுதும் அந்த சுருங்க சொல்லி பேசுறது நல்லா இருக்கும்னு நினைக்கின்றேன். இப்பொழுது அந்த திரைப்படங்களில், நல்ல திரைப்படங்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், நல்ல திரைப்படங்களில் இந்த அசைவுகள் தான் முக்கியம். அசையும் படிமங்கள் தானே சினிமா. ஆனால் துரதிருஷ்டவசமாக வசனங்களும் கேலிக்கூத்தான நீண்ட இதுகளும் வர்றதுனால அது சினிமா இல்லாமல் ஒரு புகைப்படம் நிழற்படம் பிடிக்கப்பட்ட மேடு நாடகங்கள் போல இருக்கின்றது சில படங்கள். அது அந்த ஒரு படை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதை பற்றி பேச வேண்டாம், அது கேள் தனி ஒரு நிகழ்ச்சியை நீங்க ஏற்பாடு செய்யணும்.
கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனாலும் இவ்வளவு நேரமாக உங்களுடைய நீண்ட பயணத்திலே பல விதமான அனுபவங்களை எல்லோருக்கும் எளிமையான விதத்திலே இந்த பேட்டியின் வாயிலாக நீங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தீர்கள். அந்த வகையிலே கே எஸ் சிவகுமாரன் அவர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சார்பிலே எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி பிரபா, உங்களுக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்கள்.